SBS தமிழ்.
வாங்க பேசலாம் நிகழ்ச்சி கடந்து செல்லும் இந்த 2019 ஆண்டில் உங்களை பாதித்த செய்தி எது, அல்லது உங்களை ஆச்சரியப்பட வைத்த செய்தி எது, அல்லது உங்களை அனுதாபத்துக்குள்ளாக்கிய செய்தி, அல்லது உங்களை நிகழ வைத்த சம்பவம்? வணக்கம் ஜனனி.
ஹலோ. வணக்கம்.
வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
நல்லா இருக்கிறேன். என்ன என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க.
அதான் எனக்கு இந்த வருஷத்துல இந்த ஆஸ்திரேலியால என்ன வந்த ஒரு நிகழ வைத்த சம்பவம் ஆகும் அப்படின்னா, அந்த உளுரு ட்ரெக்கிங் பேன் இம்போஸ் பண்ணாங்களே அக்டோபர்ல, அந்த விஷயத்தான் நான் சொல்லுவேன். இது எப்படி என்னால ரிலேட் பண்ண முடியாதுன்னா, எனக்கு வந்து எப்பவுமே ஒரு பர்சனலா வந்து மற்றவங்களோட பிலீவ்ஸ், உணர்வுகள், நம்பிக்கைகள், கலாச்சாரம் இதுக்கெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு பர்சன் நான். அது மட்டும் இல்லாம இந்த ஆஸ்திரேலியா வந்தப்போ நான் வந்து ஒரு பார்க்கணும்னு நினைச்ச இடங்களை, உளுருவும் ஒரு இடம், 500 மில்லியன் இயர்ஸ் அகோ உருவான ஒரு இடத்தும், அங்க போகணும், அங்க வைப்ரேஷனை ஃபீல் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் இருந்துச்சு. ஸோ அதனால இந்த செய்தியும் இந்த விவாதங்களும் நான் ஃபாலோ பண்ணிட்டே வந்தேன். ரொம்ப வருஷமா குரல் கொடுத்துட்டு இருக்காங்க, ஏற வேண்டாம், வந்து பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இண்டிஜீனியஸ் மக்கள். ஸோ அவங்க உணர்வுகளுக்கு மரியாதை கொடுத்து இந்த பேனை வந்து இம்போஸ் பண்ணிருக்கிறதுன்னு எனக்கு ஒரு ரொம்ப நிகழ்ச்சியான ஒரு சம்பவமா தான் நான் பாக்குறேன் ஆக்சுவலா. ரேஷன்
இல்லை, இப்போ அதே சம்பவம் ஏன் உங்களுக்கு அந்த அளவுக்கு நிகழ்ச்சியை கொண்டு வந்ததுன்னு சொல்லுங்களேன்.
அதுதான் நான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நான் சென்னையில் பிறந்து வளர்ந்துருக்கேன், அங்கே நான் நிறைய ஒரு டே டு டே இந்த மாதிரி செய்திகளை நான் நிறைய பார்ப்பேன். ஸோ எல்லா விதமான ஒரு கலாச்சாரங்களுக்கும் ஒரு உணர்வுகளுக்கும் எப்படி மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து நான் நன்கு உணர்ந்தவர். ஸோ அந்த விஷயத்துல வந்து இதை நல்லா ரொம்ப நல்லா உணர முடியறதுன்னு அந்த ஆங்கிள் தான் நான் சொல்றேன். அது மட்டும் இல்லாம இது ஒரு எவ்வளவு இம்பார்ட்டன்டான ட்ரீம் டெஸ்டினேஷன் டு ஒரு ட்ரெக்கர்ஸ் அக்ராஸ் த குளோப்னு எனக்கு தெரியும். ஏன்னா நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், அங்க போனா வந்து வேற பிளானட்டுக்கு போன மாதிரி இருக்கும், அந்த டாப் ஆஃப் த ராக்குக்கு போனா. பட் அந்த அதையும் தாண்டி அந்த அந்த ஒரு ஒரு இண்டிஜினியர் மக்களோட உணர்வுகளுக்கு மரியாதை கொடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்குங்கிறப்போ எனக்கு அது நிஜமா ரொம்ப நெகிழ்வான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன்.
பூர்வீக குடிமக்களை பற்றி நம்ம அதிகமாக பேசுறது இல்லை, அதனால வந்து நீங்க சொன்னது ரொம்ப நல்லதா போச்சு. இப்போ பொதுவாக ஒரு கருத்து எப்படின்னா, புதிதாக குடியேறுகின்றார்கள் இல்லையா, இம்மிகிரண்ட்ஸ், குடியேற்றவாசிகள், அவங்க வந்து பூர்வீக குடிமக்கள் பற்றிய பெரிய புரிதல் இருக்கிறது இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து இந்த மலை மீது ஏறுறது வந்து தடை செய்யப்பட்ட இது வந்து உங்களை கவர்ந்திருந்தது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா. உங்க அனுபவத்தில் நீங்க ஒரு புதிய குடியேற்றவாசி இல்லையா, நியூ மைக்ரன்ட், உங்களுக்கு எப்படிப்படுது? அதாவது மற்ற குடியேற்றவாசிகள் எல்லாம் வந்து, அதாவது நம்ம மாதிரி உள்ளவங்க, அதை பற்றி ஒரு புரிதலை கொண்டிருக்கிறாங்களா?
அவ்வளோ நீங்க சொன்ன மாதிரி அக்ரி வித் யூ. ஆக்சுவலா அவ்வளோ புரிதல் இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் இப்ப எனக்கே கூட பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய எனக்கு அந்த பூர்வீகமும் அந்த பேக்ரவுண்டும் ஹிஸ்டரியும் அவ்வளோவா நான் தெரிஞ்சுக்கல. நான் ஒரு ஒரு செய்தியா தான் அதை நான் பாக்குறேன். நான் வந்து ஒரு நீங்க இப்போ உங்க ஷோவா உங்க நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருந்தப்போ எந்த ஒண்ணு நிகழ்ச்சியான ஒரு இதா நீங்க பாக்குறீங்க, நீங்க கேட்டப்போ டக்குன்னு இதை நம்ம படிச்சது, அதை பத்தி நான் நிகழ்ந்தது, அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இதுலதான் நான் ஆக்சுவலா உங்களுக்கு அறிவிப்பேன். ரொம்ப பெரிய சீரியஸ் பேக்ரவுண்ட் வந்து எனக்குமே கூட அவ்வளவா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு தான் இல்லை. அதே மாதிரிதான் நான் மத்த இமிகிரன்ஸையும் பாக்குறேன். ஏன்னா வந்து அவங்க வந்து இங்க வந்து செட்டில் ஆகி அவங்களோட டே டு டே சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணி அதெல்லாம் அவங்களுக்கு வந்து இது எடுக்கிறதுக்கே நிறைய டைம் ஆகுது. ஸோ இது தவிர இங்க இங்க இருக்கிற மண்ணின் மைந்தர்களை பத்தி அவங்க வந்து அதை தாண்டின ஒரு ஆர்வமும் ஒரு டைமும் ஒதுக்கி அவங்க அதை பத்தி வந்து புரிஞ்சுக்கிறாங்களா அப்படின்னா நிச்சயமா இல்லதான் நான் சொல்லுவேன்.
நல்ல வார்த்தை பிரயோகம் ஜனனி, மண்ணின் மைந்தர்கள். நல்லா சொன்னீங்க.
இன்னொரு ஒரு ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னா, என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்துற விஷயம் இந்த சிட்னிலன்னா சட்டென்ற மாறும் வானிலை.
சட்டென்று மாறும் வானிலையா?
ஆமா, ஏன்னா நான் வந்து பிறந்து வளர்ந்ததுல இருந்து சுளீர்னு 37 டிகிரி அடிச்சு தவிர வேற எதுவுமே நான் பார்த்தது கிடையாது. ஒரே 10 மாசமும் ஒரே டெம்பரேச்சர், ஒரே வானிலை தான் எங்க ஊர்ல இருக்கும்.
சரி,
இப்படி காலையில ஒண்ணு, மத்தியானம் ஒண்ணு, ராத்திரி ஒண்ணு, காலையில விண்டி,
ராத்திரி பழகிறோம்.
இந்த சட்டென்று மாறும் வானிலை ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்குது. அது உங்ககிட்ட ஷேர் பண்றதுதான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்.
சரி,
வணக்கம். நான் கலக்கிறது கேக்குதா?
கேக்குது. ஆமா, நான் கேட்டுட்டு தான் இருக்கிறேன், சொல்லுங்க.
இலங்கையை பொறுத்தவரையில் போன வருஷம் பாதித்த விஷயம் என்று சொல்லி சொன்னால்,
போன வருஷமா இந்த வருஷம் சொல்றீங்களா?
இந்த வருஷம்
2019
வருஷம் கடைசி முடிய போறது. அதனால இந்த வருஷம் உண்மையில ஒரு குண்டுவெடிப்பு ஒன்று நடந்தது. அந்த குண்டுவெடிப்பு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது.
ஈஸ்டர் குண்டுவெடிப்பு சொல்றீங்க.
ஈஸ்டர் குண்டுவெடிப்புன்றது மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக இருந்தது என்றால், 2009 அந்த போர் ஓய்ந்த பிறகு அந்த மக்கள் ஒரு அமைதியான ஓரளவுக்கு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது இந்த குண்டு தாக்குதல் என்பது மிலேச்சத்தனமான குண்டு தாக்குதலாக இருந்தது. அது கிட்டத்தட்ட 259 பேர் இறந்தார்கள் 3 நாட்களுக்குள். அதைவிட 1000+ உயிர் காயங்களுக்கு, உயிர் சேதமான காயங்களுக்கு உள்ளானார்கள். அந்த குண்டு தாக்குதல் பல சிறுவர்களும் இறந்து போனார்கள். அந்த வகையில் அது மிகப்பெரிய ஒரு சோகத்தை, அதுவும் ஈஸ்டர் ஞாயிறன்று எல்லோரும் இறைவனோடு ஒன்றிருந்த வேளை தேவாலயங்களிலே அவர்கள் கொல்லப்பட்டது மிகவும் மனவருத்தமான ஒரு விடயம். அது வாழ்நாளில் அவர்கள் மறக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அந்த தினம் ஒவ்வொரு வருஷமும் வருகின்ற போது அந்த ஞாபகம் அவர்களை கெடுக்கும். அந்த இரத்த கரைகள், அந்த மரண ஓலங்கள் என்பது இப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றது. அது மறக்க முடியாத சம்பவமாக இருக்கின்றது. சமூகத்தை பொறுத்தவரையில் மற்றது அரசியல் ரீதியான மாற்றங்கள் பல நிகழ்ந்தன இந்த வருடம். நல்லதுகளும் நடந்தது, கெட்டதுகளும் நடந்திருந்தது. அதை பற்றி அறிய விருப்பம் இருந்தால் நான் அதை பகிர்ந்து கொள்ளலாம். நல்லது நேரம் போதும்.
சொல்லுங்க, என்ன அதுல முக்கியமான உங்களுக்கு பட்ட மாதிரி படுது அரசியல் சம்பந்தமாக?
அரசியல் சம்பந்தமாக ஒரு ஒரு நல்லாட்சி என்று சொல்லப்படுகின்ற அரசாங்கம் கிட்டத்தட்ட 5 வருடங்களாக இருந்தது. அந்த நல்லாட்சி அரசாங்கம் இந்த முறை, இந்த வருடம் ஒரு கவிழ்க்கப்படுகின்ற ஒரு சதி புரட்சி ஒன்று நடந்தது. அந்த புரட்சி நடக்கின்ற பொழுது மக்கள் மிகவும் அச்சத்தில் இருந்தார்கள். அதாவது இலங்கையில் ஒரு இராணுவ ஆட்சி வரப்போகின்றது என்ற ஒரு அச்சம் இலவியது கொஞ்ச நாட்களுக்கு. ஆனால் மீண்டும் அந்த இலங்கையினுடைய நீதித்துறையின் மூலமாக அது முறியடிக்கப்பட்டு மீண்டும் அந்த அரசு தொடர்ந்தது. ஆனால் அந்த அந்த காலப்பகுதியிலே ஒரு பதட்டம் இருந்தது என்றால், மிகவும் ஒரு பதட்டமான சூழ்நிலை இருந்தது. அது அரசியலை பொறுத்தவரையில் ஒரு மிகப்பெரிய மாற்றமாக இருந்தது. அதைவிட இந்த வருடம் இலங்கையின் 8வது ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றது. அதுவும் பல இழுபறிகளுக்கு, பல முரண்பாடுகளுக்குள், பல எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியிலே, அதாவது ஜனாதிபதி வேட்பாளர்கள் நியமிக்கின்றதில் இருந்து ஜனாதிபதி தேர்தல் நடக்கின்ற வரை மிகவும் குழப்பகரமான நிலை இருந்தது. அது சிறுபான்மையினை பொறுத்தவரையும் சரி, பெரும்பான்மை சிங்களவர்களை பொறுத்தவரையும் சரி, மிகவும் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருந்தது. யார் வரப்போகிறார்கள் ஒரு குழப்பமான சூழ்நிலை இருந்தது. ஆனால் எல்லோரும் எதிர்பார்க்காத விதத்திலே அந்த தேர்தல் மிகவும் அமைதியான முறையில், வன்முறைகளற்ற நடந்த தேர்தலிலே கடந்த இந்த வருடம் நடந்த தேர்தல் என்பது மிகவும் அமைதியாக வன்முறைகளற்ற தேர்தலாக பதிவாகி இருக்கிறது என்று தேர்தல் ஆணையகம் அறிவித்திருக்கிறது. அதன் பிற்பாடு இப்பொழுது ஒரு புதிய அரசாங்கம் உருவாகி இருக்கிறது. அந்த புதிய அரசாங்கத்திலே முக்கியமாக தமிழர்களுடைய அபிலாஷைகள் என்பது புறந்தள்ளப்பட்டிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். என்றால் சிறுபான்மையினரை தவித்து ஒரு இவ்வளவு காலத்திலும் ஜனாதிபதியாக வரப்போர்களாக இருந்தாலும் சரி, அல்லது பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, இந்த சிறுபான்மையினுடைய வாக்கு என்பது மிகவும் முக்கியமான ஒரு வாக்காக இவ்வளவு காலம் இருந்தது. ஆனால் இந்த தேர்தலிலே அந்த சிறுபான்மையினுடைய வாக்கு என்பது புறக்கணிக்கப்பட்டது. அதாவது அவர்களுடைய வாக்கு பலம் என்பது சிதைக்கப்பட்டு அவர்களுடைய பேரம் பேசுகின்ற ஒரு ஆற்றல் என்பது இல்லாமல் ஆக்கப்பட்டது.
சரி, மிக்க நன்றி ரமணன் அவர்களே.
நன்றி
நன்றி நன்றி. வணக்கம் சிவசாமி அவர்களே.
வணக்கம. வணக்கம.
வணக்கம்.
பேசிட்டேன், நான் பேசியிருந்தது மற்றது அனிதாவை செய்தி என்னடா, சிட்னியில 400 வீடு கிட்ட சீக்கிரி ஆயினர் கேட்ட நேரத்தக்கும் அவர் பெரிய சரியான மனவருத்தமாக இருக்கிறது. சிட்னியில் இருந்த 400 வீடு, 400 எரிஞ்சு போனேன்னு சொல்றாக்கே ஒரு பாவங்கள். அந்த சனங்களை எவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய எல்லாமே இருக்கிறார்.
ஆமாம்.
மற்றது தேர்தல் எடுத்து பார்த்தால் இந்த முறை தமிழ் மக்கள் தங்களை ஈர்ப்பை வடிவாக தெரிவிச்சிருக்காரு. திருவண்ணாமலை, யாழ்ப்பாணம், மட்டக்களப்பில் 3 லட்சத்துக்கு மேலே மெஜாரிட்டியாக காட்டியிருக்கார்கள். தமிழ்நாடு ஒற்றுமையாக இருக்கிறோம் உண்டு. இன்றைக்கு உலக நாடுகளுக்கு ஈர்ப்பு என்ன, அரசியல் யூஎன்பி நடத்தினா, ஸ்ரீலங்கா நடத்தினா, தமிழ் மக்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் காட்டியிருக்கிறார்கள். இனிமேல் என்றாலும் பிற நாடுகள் இதுக்கு உதவி செய்ய வேண்டும். உள்நாட்டில் ஒன்றும் நடக்க போவதில்லை.
இப்போ உங்களை பாதித்த சம்பவம் வந்து இப்போ தீப்பிடிச்சு சொன்னீங்க, உங்களை ஆச்சரியப்பட வைச்ச மாதிரி எதுவும் இருக்கா?
தேர்தல்
ஆச்சரியப்பட வச்சது,
ஆச்சரியப்பட வச்சிருக்குது. ஆனால் பாப்போம் என்ன போப்போம், என்ன செய்ய போறோம்னு பாப்போம். தமிழனை கைவிட முடியாது, அது கைவிட்ட ஒண்ணும் செய்யல. அப்ப உலக நாட்டுக்கு ஒரு தினம் எடுத்து சொல்ல தேவையில்ல, மக்கள் எடுத்து சொல்லிட்டாங்க. 3,00,000 மெஜாரிட்டி வாக்குகள் போட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் இவருக்கு எதிரா. அப்ப அதுல இருந்து தெரிய வேணும் செய்ய அநியாயம் உள்ள வேண்டது.
வணக்கம் மனவர்களே.
வணக்கம்
வணக்கம். ஆச்சரியப்பட எப்படி வச்சது?
இல்ல இல்ல, ஆச்சரியப்படும் நான் வேறையிலேயே இங்க உள்ள தமிழ் நான் தமிழ்ஸுக்கு சொல்லி கொண்டிருந்தேன். ஸ்ரீலங்கால உள்ள வந்து பீப்புள் வந்து ஓகே, அந்த ரேசிஸ்ட் பொலிட்டிஷியன்னாலதான் நாங்கள் அங்க இருந்து ஒழிக்கிட வேண்டி வந்தேன்.
சரி.
ஆனா அந்த எலெக்ஷனுக்கு பிறகு என்ன ஆச்சரியப்பட வச்சிருக்காங்க, உள்ள பீப்புளும் வந்து அந்த நேவல் வேணும்னு சொல்லுவீங்க. என்ன சொல்றது,
என்ன நடந்தாலும் நான் கத்துக்கிறது இல்லை அப்படின்னு.
தமிழ் தமிழ் ஆக்டரோட சந்தோஷமா வாழணும் விரும்பாமல் இப்படி ஒரு ஒரு குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு கொடுமையான ஆளுக்கு வாக்களிக்க மாட்டா. பீப்புளும் வந்து ரன் பண்ணல. அப்ப அப்படி என்றால் நாங்கள் தான் எங்களோட தலைவியை தீர்மானிக்க வேண்டிய கட்டத்தை அதையே முந்தைய ஆயுதத்தை கையில் இருந்த மாதிரி இப்ப
வணக்கம் தயாபரன் அவர்களே.
வணக்கம் ஐயா.
வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
இந்த வாழ்க்கையில பாதிக்கப்பட்டது அந்த சுஜித்தன் 2.5 வயது குழந்தை தமிழ்நாட்டுல அந்த குழிக்குள்ள 90 அடி குழிக்குள்ள விழுந்து எப்படியான வேதனைப்பட்டு என்றுதான் என்ற மேல பாதிக்கப்பட்டிருக்கு. 3 பேர் காரணம் இந்த மரணத்துக்கு. முதலாவது தாய் வந்து தன்னோட அந்த குழந்தைய வச்சிருந்துருக்க வேணும் பராமரிச்சு.
சரி.
இரண்டாவது அந்த குழி தோண்டினவ எதுக்காக தோண்டினமோ அந்த வேலையை முடிச்சிருக்கணும்.
சரி.
மற்றும் மூன்றாவது அந்த அரசாங்கம் இப்படி குழி தோண்டின ஆக்கள் ஏன் வேலை முடிக்கிறது என்று தாங்கள் மூடி இருக்கணும், இல்லாட்டி ஏதாவது ஒரு மறுப்பு வச்சிருந்திருக்கணும்.
அனைவருக்கும் நன்றி. வாங்க பேசலாம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.